ஒரு வாக்குத்தத்தை பெற்றால் அதை சுதந்திரிப்பது எப்படி, அது நமக்கு தெரியணும். ஒரு வாக்குத்தத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கிறது இல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது எப்படி, அதற்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும். கர்த்தருடைய வேதத்துல சில காரியம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யணும். மூணு விஷயம். ஒன்னு, ஏது இல்லாமல் இருந்தாலும் அந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தம் நடப்பதற்கு வழியே இல்லாமல் இருந்தாலும் வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 4:18 சொல்லுது. செகண்ட் பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட், வாக்குத்தத்தின் நிமித்தம் ஏதுவில்லாததை, நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறத நினைக்கவே நினைக்க கூடாது, நீங்க நினைக்காதீங்க. அது ரோமர் 4:19 சொல்லுது. அடுத்து, வாக்கு பண்ணினவரின் வாக்கை விசுவாசியுங்கள். யார் பண்ணியிருக்கிறார் அந்த வாக்குங்கிறதா முக்கியம். அது ஒரு மனுஷன் பண்ணியிருந்தா உங்களுக்கு ரெண்டாவது செகண்ட் ஒப்பீனியன் வரலாம். வாக்கு பண்ணினவர் யார் என்பது நமக்கு தெரியணும். இது ரோமர் 4:21. இந்த மூணு வசனத்தை இப்ப சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 4:18, 18, 19, 21. சரி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். முதல் பாயிண்ட் என்ன சொல்லுது? ஏதுவில்லாதிருந்தும் வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க உங்களுக்கு ஏது இருக்கிறதுன்னு வச்சுங்க, இது நடப்பதற்கு வழி இருக்கிறதுன்னு விசுவாசிச்சா அது ஒரு பெரிய விசுவாசம் இல்லை. இவர் சொல்றாரு, இது நடக்கவே முடியாது, நடப்பதற்கே வழி இல்லை. அப்படி ஒரு வாக்குத்தத்தம் வந்தா நீங்கள் அந்த வாக்குத்தத்தை விசுவாசியுங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து சொன்னார், உன்னுடைய சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வார்த்தை சொன்ன பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90, அவ்வளவு எவ்வளவு இவ்வளவு வயதானவர்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு சந்ததியை உண்டாக்குவேன். ஆபிரகாமை பார்த்து ரொம்ப சொல்றார் ஆண்டவர், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், அதனுடைய தொகையை காட்டிலும் உனக்கு உண்டாயிருக்க போகிற சந்ததியின் தொகை அவ்வளவு அதிகமாக இருக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுறார். அப்ப ஆபிரகாமுடைய மனசுல 100 வயது உள்ளவன், என்னுடைய மனைவியும் கிழவியா இருக்கிறாள், எங்களுக்கு ஒரு சந்தான பாக்கியம், ஒரு குழந்தை இருக்குமா, இது மெடிக்கல் படியும் வந்து நடைமுறைப்படியும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா சொல்லுவது கர்த்தர், அவன் அதை நம்பினான், அதை விசுவாசித்தான். அதுதான் சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், எவ்வளவா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார், உன் சந்ததி அத்தனை அதிகமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்ன. எப்படிங்க இது உண்டாகும்? வானத்து நட்சத்திரங்களை போல அத்தனை பிள்ளைகள் ஒரு மனுஷனுக்கு உண்டாக முடியுமா? அப்படியே மிஞ்சி போய் பிறந்தா கூட ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, 10, 12, அதுக்கு மேல எப்படி? வானத்து நட்சத்திரம் அளவுக்கு இவ்வளவு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எப்படி உண்டாயிருக்க முடியுமா? அந்த ஆச்சரியத்தை பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை தகப்பன் என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு 3 பெரிய இனத்தவர் இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஆபிரகாமுடைய கல்லறை, அவர் வந்து அங்கே உள்ள அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற இடம், உள்ளே பார்த்தீங்கன்னா 3 இன மக்கள். இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் அலை இஸ்லாம், ஆபிரகாம் எங்கள் தகப்பன், எங்க அப்பாயா அவரு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், எங்கள் தகப்பன் அப்படின்னு சொல்றேன். யூதர்கள் சொல்றாங்க, போங்கப்பா பைத்தியக்காரர்களா, எங்களுக்கு தான் அவன் தகப்பன், ஆபிரகாம் எங்கள் தகப்பன். ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமை தகப்பனே என்று அழைப்பதற்கு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, எப்பவோ பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஆபிரகாமை எவனும் தாத்தா என்று சொல்லுவதே இல்லை. ஆபிரகாம் யாரா தாத்தான்னு சொல்லுவீங்களா நீங்க? ஆபிரகாம் தகப்பன், ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று சொல்ல இன்னைக்கு வரைக்கும் ஆள் இருக்கிறான். அது ஒரு பெரும் திரள் கூட்டம். எத்தனை பேர் ஆபிரகாமுடைய சந்ததி பிள்ளை என்று கேட்டா யாருக்கும் ஆபிரகாமுக்கே தெரியாது. அவ்வளோ பேர் சொல்றாங்க வந்து, ஆபிரகாம் எங்கள் தக சண்டை போடுறான் அந்த கல்லறைக்கு, இவன் என்னுடைய தகப்பன் ஐயா, யாராவது எங்க தாத்தா கல்லறன்னு யாருமே சொல்லல, எங்களுடைய முப்பாட்டனார் கல்லறன்னு சொல்லல, மூதாதையன் கலரன் சொல்லல, எங்கள் தகப்பன் ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், இஸ்லாமியர்களின் தகப்பன் ஆபிரகாம், அந்த யூதர்களின் தகப்பன், இன்னைக்கு இருக்கிற யூதன் கூட எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்றுதான் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை, சந்ததி வம்சம் வம்சம் வம்சமாய் பெருகி அது வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கும் ஆபிரகாமை எங்கள் தகப்பனே என்றுதான் சொல்லுகிறார்கள். இது கர்த்தரால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அப்ப ஆபிரகாம் பார்க்கும்போது எத்தனை பிள்ளைகள், எவ்வளவு பேர் என்னை தகப்பன் என்று சொல்லுவதற்கு, ஒரு காலத்துல என்னை அப்பான்னு வாயினரை கூப்பிடுவதற்கு ஒரு மகன் இருக்க மாட்டானா என்று நான் ஏங்கின காலம் போக, இன்னைக்கு சண்டை போடுற அளவுக்கு இத்துணை பிள்ளைகள், வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணக்கூடாத அளவுக்கு பூமியின் திரள்ல இத்தனை ஆயிரம் வருடங்களாக எனக்கு பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். பிறக்கிற சந்ததிகள் வம்சம் வம்சமா என்னை தகப்பனே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப நீங்க முதல்ல உங்க பெறுகிற வாக்கு தத்தம், ஒருவேளை இது பெறுவதற்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கலாம். சில சமயத்துல இது நடக்கவே முடியாது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்முடைய மனசுல ஒரு எண்ணம் வரலாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நடக்கும் என்று நினைக்காத ஒரு காரியமா இருந்தா கூட, நடப்பதற்கு வழியே இல்லை என்று நீங்கள் யோசித்தால் கூட, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். இரண்டாவது, வாக்கு தத்தத்தின் நிமித்தம் எதெல்லாம் நடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருந்த பொழுது, இனி வர்றதா முக்கியம், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை நினைக்கவே இல்லை, என் சரீரம் செத்து விட்டது அதை நினைக்கல, சாராளுடைய கர்ப்பம் செத்து விட்டது அதையும் நினைக்கல. நான் நடப்பதற்கு, இந்த வாக்கு தத்தம் நடப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை நினைக்காதீங்க. இந்த வாக்கு தத்தம் எப்படிங்க நடக்கும், என் சரீரம் செத்து போய் விட்டதே இது எப்படி நடக்கும், அவருடைய கர்ப்பம் செத்து போய் விட்டதே அது நடக்க முடியாதுங்கிறதுக்கு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க, அதை நினைக்கவே நினைக்காது, அதை மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. இது வந்து வேதம் நமக்கு தருகிற ரெண்டாவது டிப்ஸ். முதல்ல வாக்கு தத்தம் பண்ணினதை விசுவாசி, அந்த வாக்கு தத்தம் பெறுவதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும் வாக்கு தத்தத்தை நம்புங்கள். ஏனென்றால் உங்கள் பிரச்சனை விட உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேவனுடைய வார்த்தை பெரியது, அது நடந்தே தீரும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அதான் வேதம், அது நடக்கும். உன் பிரச்சனை விட வார்த்தை பெரியது, உங்க பிரச்சனை பெருசா வார்த்தை பெருசா, கர்த்தருடைய வார்த்தை பெரியது, அது எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொண்டு அது எல்லாவற்றின் மேலே நிலைத்து நிற்குமா போல, அந்த வார்த்தையும் வல்லமையும் அத்தனை பலம் உள்ளது, அது ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கும் ஆற்றல் உள்ளது. கர்த்தர் ஒரு காரியத்தை உண்டாக்குவதற்கு கஷ்டப்படவே இல்லை, தம் வார்த்தையை அனுப்பி தம் வார்த்தையினால் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி தீர்த்தார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் உண்டாக்கும் வல்லமை இருக்கிறது, எதுவுமே இல்லாட்டா கூட அந்த இடத்துல உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், எங்கள் விஞ்ஞானிகள் பாருங்கள் எவ்வளவு காரியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கேமரா கண்டுபிடிச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், கடவுளை விட நாங்கள் இன்றைக்கு பெரிய அளவிலே உயர்ந்து விட்டோம் என்று நீங்கள் நாம் நினைக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த விஞ்ஞானியும் மூலப்பொருள் இல்லாமல் எதையும் செய்திருக்க மாட்டான். மூலப்பொருள் இல்லாமல் எதையாவது செஞ்சிருப்பானா? ஒரு கம்ப்யூட்டர் செய்யணும்னா என்னென்னங்க வேணும், கொஞ்சம் பிளாஸ்டிக் வேணும், உள்ளே போடுறதுக்கு சிலிக்கான் சில்லுகள் வேண்டும், அப்புறம் வந்து வயர் வேணும், இதெல்லாம் கொடுத்தா தானே செய்ய முடியும், ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் செய்ய முடியும். ஒரு ராக்கெட் செய்யறதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு பல பொருள்கள் வேண்டும், அதை கூட்டமைத்து அதை வந்து முடிக்கி அப்படி இப்படி ஓட வைக்கணும். ஆனா கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு அவருக்கு எந்த மூலப்பொருளும் தேவையா இருக்கவில்லை, அவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து உலகத்தை உண்டாக்கின தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அப்படிப்பட்ட வேதத்தையாக்கும் நாம் சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அது நடப்பதற்கு ஏதுவில்லாமல் இருந்தாலும், அது ஏதுவில்லாததை நீங்கள் நம்பாமல் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசியுங்கள். எதெல்லாம் ஏதுவில்லாமல் இருக்குமோ, எதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குமோ, அதை பற்றி பேசாதீங்க, நினைக்காதீங்க, அதை குறித்து யோசிச்சே பார்க்காதீங்க. எப்படி நடக்கும், என் கால் இப்படி இருக்கிறது, இது எப்படி நடக்கும், என் கை குறைவா இருக்கிறது, இது எப்படி நடக்கும், என் கண் குறைவா இருக்கு, நினைக்காத, அது நடக்கும். அது எது குறைவா இருந்தாலும், எது நிறைவா இருந்தாலும், அவர் சொன்னது நடந்தே தீரும். ஏனென்றால் அவர் தேவன், அவருடைய வார்த்தை ஒரு காலம் வீணாய் போகாது, அது நிறைவேறாம போகாது. மூணாவது காரியம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமர் 4:21, வாக்கு பண்ணினவரின் வாக்கை விசுவாசியுங்கள், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் அவன் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனானான். அவன் என்ன செய்தார்னா, சரீரம் ஒரு பக்கம் செத்து விட்டது, சாராளுடைய கர்ப்பம் ஒரு பக்கம் செத்து விட்டது, கர்த்தர் இந்த நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த மனுஷன் என்ன செய்தானா, தேவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனான். என் அழைத்தவர் யார் என்று எனக்கு தெரியும், அவர் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். ஒருவேளை நாங்கள் செங்கடல் ஓரத்திலே திகைத்து நிற்கிறதை போல் நின்றாலும், நாங்கள் ஒருவேளை கண்மலைக்கு முன்னாலே தண்ணீர் தாகத்தால் தவித்தாலும், நடக்க முடியாதபடிக்கு எங்கள் பாதைகளிலே சோர்ந்தாலும், பசி உண்டாகி வனாந்தரத்திலே ஒருவேளை நாங்கள் இழைப்படைந்தாலும், என்னை அழைத்த தேவன் தான் சொன்ன இடத்துல என்னை கொண்டு போய் சேர்ப்பார் என்று எனக்கு தெரியும். இன்னைக்கு அடைச்சிருக்கிற அடைப்பு என்னைக்குமே அடைச்சிருக்காது. எரிகோவின் அலங்கங்கள் எதிர்த்து நின்றாலும் எங்களோடு கூட பேசி எங்களை அழைத்த தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். அதனால்தான் நாங்க இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், நின்று விடவில்லை. சூழ்நிலைகள் பயமுறுத்தும், யாரைத்தான் பயமுறுத்தல, சூழ்நிலைகள் நமக்கு எதிர்த்து வரும், யாரைத்தான் எதிர்த்து வரல, நம்முடைய முற்பிதாக்களுக்கு அப்படித்தான் நடந்தது. எல்லாவற்றுக்கு நடுல விழுந்தோம், அவ்வளவுதான், எந்திரிக்கவே முடியாது, நம்பிக்கைற்று போச்சு, நினைச்சோம் இனிமேல் நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, கடல் வந்து விட்டது, அடுத்து மரணம் பின்னால் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அடுத்த நிமிஷம் பார்வோன் படை இங்க ஜெயித்து விடும் என்று நாங்கள் நினைச்சோம். ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களை அழைத்தவர் யார் என்று. எங்கள் பயணம் நிற்பதில்லை, எங்கள் ஓட்டம் தடைபடுவதில்லை, நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அடைகிற வரைக்கும் கர்த்தர் எங்களை வழிநடத்தி போவாருங்க நிச்சயம் எங்க இருக்கிறது. அதைத்தான் நம்பி விசுவாசித்து தன் வார்த்தையிலே அவன் வல்லமை உள்ளவனானான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் உங்கள் தேவன், மரண பரியந்த உங்களை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இல்லாமல நம்ம இத்தனை பேர் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தரை எதிர்த்தவங்க இன்னைக்கு இல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் வந்தவங்க இல்ல, கர்த்தரை முடக்கி விடுவோம் என்று சொன்னவன் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு நிற்கும். ஒரு பெரிய ராஜா நான் நீரோ என்ற ஒரு மன்னன், அவன் சொன்னான், என்னுடைய ஆட்சி காலத்துல பெரிய கொடுங்கோல் மன்னன், ஒரு கிறிஸ்தவன் கூட நான் இருக்கக்கூடாது, என் ஆட்சியில அத்தனை பேரையும் அழித்து நான் ஒன்றுமில்லாமல் ஒழித்து விட வேண்டும். சின்ன கூட்டம், வெட்டுக்கிளி மாதிரி, ஈசல் மாதிரி, எங்கோ திடீர்னு புறப்பட்டு வந்தவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கடல் ஓரத்தில் நின்று பிழைக்கிறவர்கள், எழுத தெரியாதவர்கள், படிக்க தெரியாத, மிரட்டினா மிரண்டுருவாங்க என்று நினைத்தவர்களை அச்சுறுத்தினான். என்ன செய்தான், பெரிய பெரிய விருந்து கொண்டாடும் பொழுது பெரிய கம்பங்களை நட்டி கிறிஸ்தவர்ல பிடிச்சி உயிரோடு அதில் கட்டி வச்சு தீ கொளுத்தி, அந்த விளக்கு வெளிச்சத்தில் எங்க பார்த்தாலும் ஒரு 100 பேர், 150 பேர், 200 பேர், 600 பேர் கட்டி வச்சு அந்த தீ வெளிச்சத்துல இவங்க கீழே வந்து உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவாங்க. எல்லாரையும் கொன்று ஒழிக்க வேண்டும், அச்சுறுத்தினான், பயமுறுத்தினான், நடுங்க வைத்தான். கடைசியில யுத்தம் நடந்த போது நீரோ மன்னனுடைய நெஞ்சில மார்பில ஒரு பெரிய ஒரு ஈட்டி வந்து பாய்ந்து அவன் தரையில விழுந்தான். தரையில விழுந்து உடம்பெல்லாம் கீழெல்லாம் ரத்தம், விழுந்து சாக போகிற நிலைமை. அவன் பக்கத்துல வந்து அவனுடைய கைலாக கொடுக்கக்கூடிய சேனாதிபதியில இருந்து அவனை தூக்கி பிடிச்சாங்க. அவன் ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு மரணம் சமீபித்து விட்டது என்று எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய லட்சியம் நிறைவேறி விட்டதா என்று எனக்கு தெரியணும். கிறிஸ்தவர்களை கடைசி கிறிஸ்தவன் அழிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று சொன்னேன், கிறிஸ்தவர்களை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டு வந்தேன், கிறிஸ்தவர்கள் யாராவது மிச்சம் இருக்கிறாங்களான்னு கேட்டான். சேனாதிபதி தலையை குனிந்து கொண்டான், சொல்லப்பா, யாராவது மிச்சம் இருக்கிறாங்க, நான் சாக போறேன், என் ஆத்மா சந்தோஷத்தோட சாக விடு சொல்லுன்னு கேட்டான். அப்போ சொன்னான், ஐயா நீர் பதவி ஏற்ற போது இருந்ததை விட நீர் சாகும் பொழுது இருக்கிற கிறிஸ்துவோட எண்ணிக்கை அதிகம் என்றான். பதவி ஏற்ற போது நீ வந்து சூளுரை தாயை அப்ப இருந்ததை விட நீ சாக போற நேரத்தில் ரெண்டு மடங்கு ஆயிட்டாயா கிறிஸ்தவன் என்றான். உடனே இதெல்லாம் நடந்தது சரித்திரத்தில், நீங்க போய் படிச்சு பாருங்க. தன் கையிலே தன் இரத்தத்தை அள்ளி வானத்தை நோக்கி வீசி எறிந்து சொன்னானா, நசரேயனாகிய இயேசுவே நீதான் ஜெயித்தா என்றான். இயேசு ஜெயிக்கிறவர், எவனையும் எதையும் ஜெயிக்கிறவர். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லமை உள்ளவனானான். அவன் தளர்ந்து போகிறது இல்லை, அவன் சோத்துக்காக கர்த்தரை பின்பற்றுகிறவன் அல்ல, தனக்கு வசதி உண்டாக வேண்டும் என்று அவரை பின்பற்றுகிறவன் அல்ல, முழு நிச்சயமாய் நம்பி என்னை அழைத்தவர் யார் என்பதை அறிந்தவரை பின்பற்றினவன். ஆமா, சோர்வுகள் அவர்களுக்கு வந்தது, முறுமுறுப்பு வந்தது, அவர்கள் நடுவிலே பிரச்சனை வந்தது, தண்ணீர் பஞ்சம் வந்தது, செங்கடல் மறைத்தது, அவருடைய பயணம் நின்றதா பாருங்கள். அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீர்ந்தார்கள். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவரும் போதுமானவரும் இருக்கிறார். அதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள், அது உங்களை வழிநடத்தும். சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவை இருந்தாள். தேசமெல்லாம் பஞ்சம், பெரிய பஞ்சம் உண்டாயிற்று, சாப்பிடறதுக்கு வழி இல்லை, கழுத தலை கூட வந்து விலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு புறா குஞ்சு கிடைக்க மாட்டேங்குது, ராஜா வீட்டில் இருக்கிற குதிரைகளுக்கு கொடுப்பதற்கு புல்லு கிடைக்கல, கொடுமையான ஒரு பஞ்சம் எலியாவின் காலத்தில். அப்பொழுது கர்த்தர் வந்து ராஜா வீட்டிலே சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, கர்த்தர் எலியாவை போஷிக்க விரும்பி ஒரு ஏழை விதவையின் வீட்டை காண்பித்தார். அந்த வீட்டுக்கு போ, அந்த வீட்டுக்கு போய் அந்த அம்மாளிடத்துல சாப்பிடுவதற்கு அப்பம் சுட்டு தர சொல்லி கேளு, அவன் அந்த அப்பன் கொடுப்பாள் என்று சொன்னான். அதே நேரத்தில் அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பானை எடுத்து, இது கடைசி மாவு இவ்வளவுதான் இருக்கிறது, ஒரு அப்பத்தை செய்து அதை தன் மகனுக்கு கொடுத்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு நாலு மணி நேரமாவது உயிர் வாழலாம் என்று அவள் நினைத்தான். நல்லா அப்பதான் அந்த மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் தேவனுடைய மனுஷன் அங்கே வந்து நின்றான். அவன் சொன்னான், அந்த அம்மாவை பார்த்து ஒரு போய் அங்கே போய் நல்ல சம்பிரமமா ஜம்பமா உட்கார்ந்து சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கிற மாவை எடுத்து எனக்கு அடை சுட்டு கொண்டு வான். உடனே இந்த அம்மாளுடைய மனசுல எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று வச்சிருக்கிறோம் ஒரு கவலம், இதுல இந்த ஆள் பங்குக்கு வந்து விட்டான். உடனே அந்த அம்மாள் சொன்னாங்க, நான் இது எனக்கும் என் மகனுக்கும் தான் போதுமானதா இருக்கிறது. அப்போ ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, சொல்றாரு, அம்மா இருக்கிற அந்த ஒரு கைப்பிடி மாவை அடை சுட்டு எனக்கு கொண்டு வா, நான் தேவனுடைய மனுஷன், நான் சாப்பிட்டா உன் வீட்டில் இருக்கிற மாவு குறைந்து போகாது, எண்ணெய் கிண்ணம் எண்ணெயில் இருக்கக்கூடிய சட்டி எண்ணெய் வற்றி போகாமல் இருக்கும். இது எப்படி நம்புறது சொல்லுங்க, எப்படிங்க நம்புறது, இது என்ன, இது எப்படி நடக்கும்? அந்த அம்மாள் அதை விசுவாசித்தாரு, எப்படி நடக்கும்? ஒருவேளை இருந்தால் பொய் சொல்றானா, இருக்கிற அப்பத்தில் பங்கு வாங்கி கொண்டு வராவிட்டால் என்ன செய்வது, இருக்கிறத என் பிள்ளை இப்பதான் ஆசையா கேட்டிருக்கிறான், அவனுக்கு கொடுக்கிறதா, இந்த ஆள் வந்து கேட்கிறாரு யாருக்கு கொடுப்பது? அவளதை திடமாய் நம்பினாள், தேவ மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதாக அவள் விசுவாசித்தாள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவள் சிறிய அடையை செய்து கொண்டு வந்த பின்பு அவளுடைய மாவு அழிந்து போகவும் இல்லை, அவளுடைய வீட்டில் இருந்த எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதை அவர்கள் விசுவாசித்ததுனால அது நடந்தது. விசுவாசியாது இருந்தா நடவாமல் போயிருக்கும். ஏதுவில்லாததுனாலே விசுவாசியாம போன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற சகரியா, சகரியாவுடைய வாழ்க்கையில அவன் ஒரு ஆசாரியன், அவனிடத்தில் வந்து அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. சகரியா ஒரு ஆசாரியன். லூக்கா சுவிசேஷம் 1:18-20 ஆகிய வசனங்களில் இதை உங்களால வாசிக்க முடியும். திடீரென்று ஒரு தேவதூதன் வந்து நின்று சொல்லுகிறான் சகரியாவை பார்த்து, உன்னுடைய மனைவி ஏற்ற உற்பவ காலத்தில் ஒரு குழந்தையை பெறுவாள் என்று சொல்லுகிறான். இவருக்கு ஏது இருக்கிறது, ஆனா அவருக்கு நம்ப முடியல. உடனே அவர் பார்த்து, இது எப்படிங்க நடக்கும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி அவனை அவிசுவாசம் அவருக்குள்ள வந்துச்சு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தையை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்று சொல்லிவிட்டு போனான். பாருங்க, இந்த ஒரு ரெண்டு சம்பவம் நடக்குது, அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் லேசா அது விளக்கி காட்ட விரும்புகிறேன். மரியாள் வீட்டில் தனித்திருக்கிற நேரத்தில் ஒரு தேவ தூதன் வந்து நின்று, கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்தினான். ஏற்ற உற்பவ காலத்தில் உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாகும், அது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லப்படும். அப்ப அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியாதிருக்கிறேனே என்று. உடனே அவங்க சொன்னாங்க, அவர் வந்து அதுக்கு வந்து நல்லா டீட்டெயிலா விளக்கம் சொல்றார், பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பெலன் உண்மையில் நிழலிடும், அப்பொழுது உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தை இருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அவர் டீட்டெயிலா சொல்றார். இதே மாதிரி இதே தேவ தூதன் போய் சகரியாவிடத்துல போய் சொல்லுகிறார், சகரியாவே உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றிலே ஒரு கர்ப்பம் தரிக்க போகிறது என்று. அவர் ஆபிரகாம் மாதிரியே சொல்றார், நான் வயது சென்றவனாய் இருக்கிறேன், விருத்தாப்பியனாய், என் மனைவி வயது சென்றவராய் இருக்கிறாள் என்று கேட்கிறார். உடனே அப்படி சொன்ன உடனே தேவதூதனு கோபம் வந்துருச்சு. தேவதூதன் சொல்லுகிறார், நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற கேப்ரியல் என்கிற தேவதூதன், உங்கிட்ட பேசவும் நற்செய்தியை சொல்லவும் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன், இது நீ விசுவாசியாம போனதுனால வாய் பேசாம ஊமையா போயிருவண்ணா. நமக்கு இதுல என்ன புரியல அப்படின்னு சொன்னா, மரியாள் கேட்கும் பொழுது விளக்கம் சொன்ன அதே தேவதூதன் சகரியா கேட்கும் போது ஏன் கோபப்பட்டாரு? ரெண்டு பேரும் ஒரே கேள்விதான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இது எப்படி ஆகும் என்றார்கள். ரெண்டு பேரும் ஒரே கேள்வியை கேட்க ஒருவருக்கு விளக்கமும் ஒருவருக்கு சாபமும் பரிசாக கிடைத்தது. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்ததுன்னா, இவன் தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து பேசி சொன்ன காரியம் உலக சரித்திரத்தில் அதுவரைக்கும் நடைபெற்றிராத ஒரு சம்பவம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவது, ஒரு புருஷ சேர்க்கை இல்லாமல் குமாரனை பெறுகிற சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. அதுக்கு பிறகும் நடந்ததில்ல, நடந்திருக்கா எங்கேயாவது? நடந்ததில்லை. இது ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். ஆகவே அந்த அம்மாள் சந்தேகம் கேட்ட உடனே அதுக்கு விளக்கம் சொன்னான். அந்த வயது சென்ற ஒருவனுக்கும் வயது சென்ற மனைவிக்கும் குழந்தை பிறக்கும் என்பது ஆபிரகாமுடைய காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம், அது நடந்துருச்சு. அதை இவன் நம்பாததுனாலதான் இவனை தண்டித்தார்கள். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் இடத்துல போய் சொல்லும் போது, ஆபிரகாமுக்கு உனக்கு இந்த ஒரு ஏற்ற உற்பவ காலத்தில் குழந்தை பிறக்கும் சொன்ன போது அதுக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. அதனால்தான் ஆபிரகாம் கேட்ட போது அவர் சாந்தமா பதில் சொன்னாங்க. ஆனா சகரியாவின் காலத்தில் ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து அது வேதத்திலும் எழுதப்பட்டு சகரியா அதை ஏற்கனவே வாசித்து வந்தவங்க பல பேருக்கு அதை பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய தூதன் சொன்ன போது அதை நம்பவில்லை பார்த்தீங்களா. ஆகவேதான் அவன் அந்த இடத்தில் சபிக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான். ஆகவே ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசிக்க மாட்டாதவர்கள், நம்ப முடியலன்னு சொல்லி எதிர்கேள்வி கேட்கிறவர்கள் இப்படிப்பட்ட தண்டனைகளுக்குள் உள்ளாக வேண்டி இருக்கிறது. சீஷர்கள் காற்றில் அவர்கள் அங்கே பிரயாணம் செய்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் சொல்லுகிறது, பெரும் காற்று புயல் காற்று வீசின பொழுது அவர்கள் அந்த படகின் வழியாய் கடந்து போனாங்களாம். இயேசுவை பார்த்து சொன்னாங்க, ஐயரே மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம், மடிந்து போகிறோம் என்று கத்தினார்கள். இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிர் என்று சொன்னார். உடனே காற்றும் கடலும் இறையாமல் அமைதியாயிருந்தது. தம் சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயந்தீர்கள்? ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, வேதத்தில் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லுது, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். என்ன சொல்லி கூப்பிட்டாருன்னா, கடலின் அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அப்படியே புறப்பட்டு போனார்கள். அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டுதான் புறப்பட்டு போனார். ஆனால் படகு ஓடும் பொழுது அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். ஏங்கிட்டார் தெரியுமா, நான் உன்னை பார்த்து அக்கறைக்கு போவோம்னு கூப்பிட்டுருக்கிறேன், அப்ப காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் அலை எழும்பினாலும் நீ அக்கறைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். நான் சொல்லித்தானே கூப்பிட்டேன், அதை நம்பித்தானே பின்பற்றினாய். ஆனா நடுவுல ஒரு பிரச்சனை வந்த பொழுது நீ என்ன சொன்னாய் என்றாய், ஐயரே மடிந்து போகிறோம். அப்ப ஆண்டவர் சொல்ல, எப்படியா நீ மடிந்து போவ, நான் தான் உன்னை அக்கறைக்கு போவேன் என்று சொல்லியிருக்கிறேனே, அக்கறைக்கு உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்லித்தானே நம்பித்தானே வந்தாய், நடுவிலே காற்று வந்த உடனே மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறாய், எது உண்மை? காற்றும் கடலும் கொந்தளித்து வரும்பொழுது நீ சாக போகிறது உண்மையா, உன்னை கூப்பிடும் பொழுது அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி கூப்பிட்டே அது உண்மையா? அப்ப நீ நம்பலத, என் வார்த்தையை நம்பி விசுவாசித்து கடந்து வரும்பொழுதே காற்றையும் கடலை வந்த உடனே நான் சொன்னதை மறந்துட்டு சாகிறோமே ஆண்டவரேன்னு சொன்ன, எப்படியா சாவ நீ, நான் தான் உன்னை அக்கறைக்கு போன்னு சொன்னேன், காற்று வந்தாலும் கடல் வந்தாலும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் நீ அக்கறைக்கு கண்டிப்பாய் போய்த்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் என் வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாயின் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வாக்குத்தத்தை நம்புகிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அந்த வாக்குத்தத்தை உங்களுடைய பார்வையோட நீங்க வைத்துக் கொள்ளணும். அந்த வாக்குத்தத்தை வைத்துத்தான் நீங்கள் எதையும் பார்க்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தினூடே அது எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எண்ணாம புஸ்தகம் 13:28-29 ஆகிய வசனங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன்னோடு கூட இந்த மனிதர்களை சிலரை அழைத்து, நம்ம போக போகிற கானான் தேசம், கர்த்தர் நமக்கு தரேன்னு சொன்ன கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு வர கர்த்தர் சிலரை அனுப்ப சொல்லி இருக்கிறார். நீங்க ஒரு கூட்டம் போய் உள்ள வேவு பார்த்து, கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு இடம், நம்ம வாழ போற இடம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு வீட்டு குடு போனோம்னா முதல்ல அந்த வீட்டை போய் முதல்ல பார்த்துட்டு வர்றோம்ல, அது மாதிரி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். வாசிக்கிறேன் கேளுங்க. அப்படி நீங்க போய் அந்த இடத்தை பார்த்து அங்க என்ன செய்தி இருக்கிறது என்பதை என் இடத்துல வந்து சொல்ல வேண்டும் என்றார். அப்ப இவர்கள் போய்விட்டு வந்த பொழுது யோசுவா காலேப் என்பவர்கள் ஒரு அறிக்கை கொண்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க 28 ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம், அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர்கள் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் பெரிய ஜனங்களாய் இருக்கிறாங்க, ஆளை பார்த்தா ஒவ்வொருவரும் பலசாலியா இருக்கிறான். மாத்திரல்ல, ஒரு இனம் மாத்திர இல்ல, நாம போக போற தேசத்துல பல ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், ஆள் பார்த்தா ஒவ்வொருவனும் பலமா இருக்கிறான், பெரிய பெரிய ஆளா உருவமா இருக்கிறான். அவருடைய பார்வை, எங்களுடைய பார்வையிலே நாங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். அந்த ஊரு அப்படித்தான் இருக்குது, பெரிய பெரிய ஆள்க. அவர்கள் மாத்திரம் இல்ல, அந்த பட்டணத்தில் ஏனாக்கின் குமாரரை கண்டோம். ஏனாக்குனா யார் தெரியுமா, ராட்சதன். ஏனாக்கு ஒரு பெரிய ராட்சத பிறவி. ஏனாக்கின் குமாரர் என்றால் ராட்சசத்தனமா இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆள்க, அவ்வளோ உயரமான அவங்க, அப்படி நிமிந்துதான் அவங்கள பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியம், அவ்வளோ பலவான்கள். நான் பார்த்துருக்கிறேன், நான் ஒரு முறை எகிப்து தேசத்துக்கு கெய்ரோவுக்கு போயிருந்தோம். நாங்கள் கெய்ரோவுக்கு போய் அங்கே நாங்கள் போயிருந்த நேரத்தில் இங்கேருந்து கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு போயிருந்தோம், ஒரு பெரிய ஹோட்டலில் தங்க வச்சுருந்தோம். அங்கே வந்து 3 ரெட்ரீட் நடக்கிறது. 3வது அந்த கூட்டத்தில் முக்கியமான மனிதர்கள், முக்கியமான அந்த கூட்டத்தினுடைய கீ பர்சன்ஸ், எங்களை ஒரு 6 அந்த ஹோட்டல் அந்த முதலாளி அழைத்து கொண்டு போய் நைல் ஆற்றுக்குள்ள அவங்க ஒரு பெரிய பாலம் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அங்கே எங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் வச்சார் விருந்து, அந்த ஹோட்டல் முதலாளி. நான் போயிருந்தேன், அங்க போயிருந்த பொழுது அந்த முதலாளி நான் பார்த்தேன், அவரை பார்த்து அப்படி நிமிர்ந்துதான் பார்க்கணும் இந்த ஆளு. ஏன்னா எகிப்தியன் சும்மா பெரிய ஆளா இருப்பான், நான் இந்தியனிலும் சின்ன ஆளு, இந்தியர்களே சின்ன ஆளா இருப்பாங்க, நான் அதிலும் சின்ன ஆளு. அவர் பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே ஹலோ வின்சென்ட் அப்படின்னு சொல்லி கை நீட்டினான். உண்மையிலே எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம், என் கை உள்ள போன ஒரு குழந்தை கை போன மாதிரி இருக்கு அவன் கைக்குள்ள, என் கை மாதிரி பத்து கையை வைக்கலாம், அவ்வளவு பெரிய ஆள் நான் நினைச்சேன். 2000வது வருஷத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னா அந்த காலத்து எகிப்தியன் எப்படி இருந்திருப்பான். உண்மையிலே எகிப்தியர்கள் அப்படிதான் இருப்பாங்க, அப்படி நிமிந்து பார்க்க. இவர்கள் எகிப்தியர்கள் கூட இல்ல, இவர்கள் ஏனாக்கின் குமாரர், பலவான்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுங்க, இந்த ஹோட்டலை உனக்கு நான் சுதந்திரமா தருவேன், இவன் அடிச்சு போட்டுட்டு உன் கையில உனக்கு அது கிடைக்க வைப்பேன்னு சொன்னா நான் எப்படி நம்புவேன் யோசிச்சு பாருங்க. என் கை குழந்தை கை மாதிரி அவன் கைக்குள்ள போகுது, பாறை மாதிரி இருக்கு அவன் கை, என் கை மாதிரி 10 மடங்கு இருக்கு பெருசா, அவ்வளோ ஹைட்டா இருக்கிறான் அந்த ஆளு. கர்த்தர் இந்த நேரத்தில் நல்லவேளை பேசல, பேசி இருக்கிறான்னு வச்சுங்க, இந்த ஹோட்டலை உனக்கு சொந்தமா தருவேன், அவன் அப்படியே வந்து வயிற்றுல குத்துறான்னு சொல்லியிருந்தா அப்பதான் என்னுடைய விசுவாசம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கும். இங்க சொல்றாங்க பாருங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், அங்க ஏனாக்கின் குமாரர் என்ற ராட்சச பிறவியும் கண்டோம், அமலேக்கியர்கள் பொல்லாதவர்கள் அவங்களையும் அங்க பார்த்தோம், தென்பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏத்தியர், எபூசியர், எமோரியர் மலைநாட்டிலே குடியிருக்கிறாங்க, கானானியர்கள் கடல் அருகிலேயும் யோர்தானில் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்ப என்ன சொல்லணும், அப்படியா அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும்னு சொல்லணும், அதுதான் லாஜிக். ஆனா இவர்கள் என்ன சொன்னாங்க, அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி இருங்கப்பா, நாம் உடனே போய் இதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அதுதான் விசுவாசம், அவன் தான் விசுவாசம். ஏன்னா அவன் எதை சொன்னான் என்றால், ஏனாக்கியரை பார்க்கவில்லை, ஏவியரை பார்க்கவில்லை, எபூசியனை பார்க்கவில்லை, கர்த்தர் எங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறான். அந்த வார்த்தை ஜெயிக்கும். அவன் பலவானா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், என் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் ஜெயித்து எங்கள் கைகளிலே அதை தந்துவிடும். அப்ப அவனுடைய பார்வை கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு உட்பட்ட ஒரு பார்வை, அது வேற எதையும் அவன் பார்க்கவில்லை. ஆனால் மற்றவருடைய பார்வை, சாதாரணமான மக்களுடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்கள், எண்ணாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 31வது வசனம் 33வது வசனம் சொல்லுகிறது. ஏன் அவர்கள், யோசுவாவின் பார்வை ஏன் அப்படி இருந்துச்சுன்னா, யோசுவா எண்ணாம புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினான், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு என்று கர்த்தர் சொன்னார். அது யோசுவாவுக்கு தெரியும், கர்த்தர் சொல்லும் போது என்ன சொன்னார், 13:2 என்ன போட்டிருக்கு பாருங்க, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு. எங்களை கர்த்தர் அனுப்புறது சுற்றி பார்க்கத்தான் அனுப்புனார், இதை ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா சொல்லி கருத்து கணிப்பு பண்ணுவதற்கு அல்ல. பாருங்க, எலெக்ஷன் வரும்னால் கருத்து கணிப்பு பண்ணுவாங்க, ஜெயிக்க முடியுமா ஜெயிக்கலாமா, யாருக்கு எத்தனை இடம், யார் எவ்வளவு தான் தோப்பான், மிஷின்ல ஓட்டு போட்டா எப்படி வரும், நேரா ஓட்டு போட்டா எப்படி வரும், இந்த கட்சிக்கு எவ்வளவு வரும், அந்த கட்சிக்கு எவ்வளவு வரும், கூட்டணி வச்சா எவ்வளவு, இதுக்கு நான் அனுப்பல, அந்த தேசத்தை பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்புனேன். இவர்கள் இங்க போய் கருத்து கணிப்பு பண்ணிட்டு வர்றான், உள்ள போய் ஏவியர் இருக்கிறான், எபூசியர் இருக்கிறான், கிர்காசியர் இருக்கிறான், மலைப்பட்டினத்தில் இருக்கிறான், ஏனாக்கியர் இருக்கிறான், யார் கேட்டது அதை உனக்கு, கர்த்தர் தான் சொல்லிவிட்டாரே, நான் உனக்கு கொடுக்கும் கானான் தேசம் என்று. ஆகவே அவகவேதான் அந்த யோசுவா சொன்னான், காலேப் சொன்னான், ரெண்டு பேரும் ஜனங்களை கையமைத்து நிறுத்துங்க, அவன் எவன் குடியிருந்தான் நமக்கு என்ன, கர்த்தர் சொன்னார் கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டார், எவனும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் கொடுக்கணும் வந்துட்டா எவனும் அதை நிறுத்துவதற்கு எவனுக்கும் அதுல சக்தி இல்லை. ஆனா அதை நம்ப முடியாதவன் என்ன பேசுறான் பாருங்க, எண்ணாம புஸ்தகம் 13வது அதிகாரம் 31, 32, 33 சொல்லுது, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களுடனே எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்கள். அப்ப சாதாரண ஒரு மனிதனுக்கும் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்காதவனுக்கும் விசுவாசித்தவனுக்கும் அதுதான் வித்தியாசம். விசுவாசிக்கிறோடைய பார்வை வாக்கு தத்தத்தின் அடிப்படையில இருக்கும். தினமும் கோலியாத் வந்து நிற்பான், வெளியே வந்து சத்தம் போடுவான், யார் என்னோடு சண்டைக்கு வருவது. கோலியாத் பார்த்தீங்கன்னா 9 முழம் உயரம், 9 முழம், ஒரு முழம் தான் 1.5 அடி. என்னாச்சு, 13-14 அடி உயரத்துல ஒரு ஆள் வந்து ஏதோ பெரிய ஒரு கட்ட விட்டு மாதிரி வந்து நிற்பான் ஆளு. 14 அடி உயரத்துல எப்படி இருக்கும், தினம் வந்து திம் திம் நடந்து பெரிய பெரிய ஈட்டு தாங்கை பிடித்து கொண்டு வந்து நின்று, அது வந்து ஏன் நம்ம எல்லாரும் சண்டை போடணும், உங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பு, நான் வந்து நிற்கிறேன், என் கூட ஜெயித்தால் அவர்களுக்கு என் எங்களுடைய பெலிஸ்த தேசம் அடிமையாகி விடும், நான் ஜெயித்தால் உன் தேசத்தை எனக்கு கொடுக்கணும். அவன் வந்து சத்தம் போட்டு எல்லா படை வீரர்களும் உள்ளே 5 நடுங்கி போய் ஒளிந்து கொள்வார்கள். சவுல் ஒரு பக்கம் போய் உள்ள ஒளிஞ்சு, யார் வெளியே தலையை காட்டுறதா, சண்டைக்கு வந்துருவான், தம் தம் நடந்து அப்படியே போவான். எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறான், காட்டெரும மாதிரி இருக்கிறான், 14 அடி உயரத்துல இருக்கிறான், இவனை வந்து உள்ள வச்சு நம்ம கண்காட்சி நடத்தினா காசு சம்பாதிக்கலாம், இவ்வளவு பெரிய ஆள் அவன் சொல்லி அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். தாவீது சின்ன பையன், 14 வயசு. தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அழகிய ரூபமும் சௌந்தரியமான தோற்றம் உடையவன். ஆகவே கோலியாத் அவனை அலட்சியம் பண்ணினான். நல்ல பெரிய கண்ணு, நல்ல அழகான ஒரு பையன், பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பால் வடிகிற ஒரு பையன். இவர் அங்கே வந்து நிற்கிறார், அவனிடத்தில் பார்த்து முன்னால போய் நிற்கிறான், தன் சகோதரரிடத்தில் போய் கேட்கிறான், யாருன்னு இது, இந்த ஆள் இப்படி வந்து கத்தி கொண்டிருக்கிறான், ஏன் நீங்க எல்லாம் பயப்படுகிறீர்கள், ஏன் உனக்கு பயமா இல்ல, இல்லையே நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், அவன் வந்து பெரிய யுத்த வீரன் பா, நீ எதுக்கு வந்த, சாப்பாடு கொண்டு, சாப்பாடு கொண்டு வந்தியா, ஆமா கொடுத்தியா, ஆமா போயிட்டே இரு, இல்ல இல்ல எனக்கு மறுபடியும் சொல்லி, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டான். என்னடா பம்பா போச்சு உங்களோட, கடைசியில நேரா ராஜாவிடத்தில் போய் நான் என்னால ஜெயிக்க முடியும் என்றான். ராஜா அவனை ஏற இறங்க பார்த்தான், ஒரே ஒரு நேரம் தான் இவனை அனுப்பி, ஒருவேளை தாவீது தோற்று போய்விட்டால் தேசமே தோத்து போயிடும். அவன் அப்படித்தான் சொல்றான், ஒத்தை கோத்தை தான் கூப்பிடுறான், சண்டை கூப்பிடல, ஒற்றை கோற்ற, உன் பக்கத்துல இருந்து ஒரு ஆளு, என் பக்கத்துல இருந்து நான் பிலிஸ்து அந்த ராஜாவிடத்துல இருந்து நான், யார் ஜெயிக்கிறானோ அந்த தேசம் ஜெயித்ததாக அர்த்தம், அப்படித்தான் சொல்லி கூப்பிடுறாங்க. சவுலிடத்துல போய் நிற்கிறான், என்னை அனுப்புங்க ராஜா, நான் போகிறேன் என்று அவன் பார்த்து சொல்லுகிறான், உன்னால முடியாது, ஏனென்றால் அவன் யுத்த வீரன், சின்ன வயசுல இருந்த யுத்த வீரன், அவனை கொல்ல உன்னால் ஆகாது. இவர் பாருங்க, தாவீது அவனுடைய தோற்றத்தை பார்க்கவில்லை, வளர்ச்சியை பார்க்கவில்லை, அவனுடைய அனுபவத்தை பார்க்கவில்லை, அவன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்தான், இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், கர்த்தரோடு கூட இல்லாதவன், என் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார், நான் சின்னவனா இருக்கலாம், மெலிவா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், 10 வயசா இருக்கலாம், 14 வயசா இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர், நான் என்னையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கல, என் கூட இருக்கிற கர்த்தரையும் கோலியாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன். என் கூட ஒப்பிட்டு பார்க்கும் போது கோலியாத் பெருசா தெரிகிறான், என்னோடு இருக்கிற கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்த்தால் கோலியாத் ஒண்ணுமே இல்லை, இவன் எப்படி ஜெயிக்க முடியும், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், தேவன் இல்லாதவன், அவனை எளிதா ஜெயிக்க என்னால கூடும் என்றான். நேரா போய் வந்து நேரா ராஜாவிடத்தில் போய் சொல்ற, ராஜா என்னை அனுப்பும், உம்முடைய அடியான் ஒரு முறை ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனின் சேனைகளை நிந்தித்தானே என்றான். தாவீது அங்க போனவனே அவனுடைய பலவீனத்தை பார்த்து விட்டான். என்ன தெரியுமா, முதல்ல அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், இரண்டாவது அவன் தேவனை எதிர்த்து விட்டான், அப்படியானால் அவன் அழிவதை தவிர வேறு வழியே இல்லை. இன்றைக்கு விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனை எதிர்க்க ஆரம்பிச்சான் பாருங்க, இனி அவன் அமர்வதற்கு ஆட்சியும் இல்ல, கட்டிலும் இல்ல, கர்த்தரவனை தள்ளி போடுவார். வேதம் சொல்றது விருத்த சேதனம் இல்லாதவன் அமைதியா இருக்கணும், தேவன் சேனைகளின் தேவனை நிந்திக்க கூடாது, சேனைகளின் தேவனை நிந்தித்தானே இனி அவன் பூமியிலே இருக்க முடியாது, அதான் அவருடைய குறிக்கோள். தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். இதுதான் பெரிய ஆச்சரியம். சவுல் அது வரைக்கும் பயந்துகிட்டு இருக்கிறான், உள்ள சண்டைக்கு போனா நல்ல வாக்குத்தத்தம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன் இடையில வந்து பிசாசை பிடிச்சிருக்கிற ஆள பயந்து போய் நடுங்கி கொண்டு கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது வந்து அவரிடத்துல கேட்கிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று. இவனை அனுப்பி ஒருவேளை தாவீதை கோலியாத் அடிச்சுட்டா என் தேசமே நிபந்தனை இல்லாம போயிடணும். இவனே பயந்து கொண்டிருக்கிறான் அல்லவா. அப்ப எப்படிங்க இதை அனுப்பினாம அனுப்பி எப்படி சம்மதித்தான், இவன் ஜெயிப்பான் என்றவனுக்கு எப்படி தெரியும் என்றால், இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இருக்கிறது, நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த சவுல் பயந்து நடுங்கி கொண்டிருக்க காரணம் ஒரு பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி அவனை பிடிச்சு அலக்களித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆவி இருக்கிற வரைக்கும் அவனை விசுவாசிக்க விடாது, அவனை நம்ப விடாது, அவன் அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருக்கும். இந்த ஆவிக்கு ஒரு குணம் இருக்கிறது, தாவீது முன்னால வந்து நின்னுட்டா அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போய்விடும். அதானே உண்மை? தாவீது முன்னால வந்து நின்னுட்டா அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போய்விடும். தாவீது தன்னுடைய அந்த கிண்ணறத்தை எடுத்து வாசித்தால் அந்த சத்தத்தை கேட்டோடனே பயந்து போயிடும். அடிக்கடி தாவீதை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருந்தார், பிராக்டிஸ் ஆகி போச்சு. இவன் வருவான், நம்ம முடியாதுன்னு சொன்னா அடுத்து கிண்ணறத்தை எடுத்து வாசிப்பான், வாயில நுரத்தள்ளி வெளியே போகணும். தாவீதை பார்த்தவொடனே இது வெளியே போயிருச்சு. வெளியே போன உடனே இப்ப சவுல் தேவனுடைய ஆவியில் நிறைய பெற்றவன் அல்லவா, கர்த்தரை குறித்து அவன் அறிந்தவன் அல்லவா, அவனை பலவீனப்படுத்தின ஆவி போன உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு தாவீதோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டுபிடித்து விட்டான். போ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். சவுலின் பார்வை சூழ்நிலைகளுக்கு உட்பட்டது, தாவீதின் பார்வை கர்த்தருடைய வாக்குத்தத்துக்கு உட்பட்டது. உங்க பார்வை கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து விட்டால் அந்த வாக்குத்தத்தினூட நீங்கள் மற்ற காரியங்களை பாருங்க. அப்ப கோலியாத் தெரிய மாட்டான், கோலியாத் எதிர்த்து நிற்கிற கர்த்தர் உங்கள் கண்களுக்கு தெரிவார். நீங்க அதுவரைக்கும் நீங்க வாக்குத்தத்தை நம்பாம நீங்க பார்த்தா கோலியாத்தும் நீங்களும் தான் கண்ணுக்கு தெரிவீர்கள். கோலியாத்தோட உங்களை ஒப்பிட்டு பார்த்தா நீங்கள் பயந்து விடுவீர்கள். கோலியாத்தோடு உங்களோடு கூட இருக்க கர்த்தரை ஒப்பிட்டு பாருங்க. உங்க பிரச்சனையும் கர்த்தரையும் ஒப்பிட்டு பாருங்க, பிரச்சனை சின்னதாய் போய்விடும். உங்கள் எதிரியையும் கர்த்தரையும் ஒப்பிட்டு பாருங்க, எதிரி சின்னதாய் போயிடுவான். இந்த உலகத்தையும் கர்த்தரையும் ஒப்பிட்டு பாருங்கள், உலகம் சின்னதாய் போய்விடும். ஏனென்றால் உங்கள் கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது அப்படித்தான் ஜெயித்தான். தாவீது சம்பவம் ஒரு சரித்திரம், அது கதை அல்ல. நீங்க உள்ள போய் பாருங்க, சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, தாவீது கோலியாத்தை ஜெயித்தது எப்படி, சிங்கத்தின் வாயை கிழித்தது எப்படி, தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினது எப்படி, தேவனுடைய அபிஷேக வல்லமை, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சமஸ்த இஸ்ரவேலின் அபிஷேகம் உன்னை தேடி வருகிறது என்று சொன்ன வார்த்தை, அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்தான். தன்னை எதிர்க்கிற, எதிர்த்து நிற்கிற அவைகளில் இருக்கக்கூடிய குறைகளை கவனித்தான். சவுலை பிடித்திருந்த பொல்லாத ஆவி விலகிற்று, கர்த்தர் அந்த இடத்தில் ஜெயம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆகவேதான் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள் அவைகளை முழு மனதோடு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், தேவனுடைய வேதம் எதிர்பார்க்கிறது. ரோமர் 4:20-21 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். அதுல சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லமை உள்ளவன் ஆனான். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்க விரும்பினால் முதல்ல கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கையினாலும் ஊழியத்தினாலும் மகிமைப்படுத்துறவர்கள் தான் உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வார்த்தை விசுவாசிங்க, ஏதுவில்லாதிருந்து விசுவாசிங்க, ஏதுவில்லாத காரியங்களை நினையாமல் போய்விடுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் யார் என்பதை பரிபூர்ணமாய் விசுவாசிங்கள். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பயன் கொடுக்கவே பயன் கொடுக்கும். முதல்ல கர்த்தருடைய மகிமையை தேடுங்க, அழைத்தவரை விசுவாசியுங்கள், உங்கள் பார்வையை வாக்குத்தத்தோடு பொருத்தி கொள்ளுங்க. வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, அது யூதாவுக்குரியது, இஸ்ரேலுக்கு அப்படி இல்ல. கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியது என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கென்று கர்த்தரால் பிரத்யேகமாய் கொடுக்கப்படுது. நீ விசுவாசித்தால் அது உன் கைகளில் வசப்பட ஆரம்பித்து விடும். அல்லேலூயா.
podcast you just heard was made using Anchor. Ever thought about making your own podcast? Anchor makes it really easy for anyone to get started. It's a one-stop shop for recording, hosting, and distributing podcasts. Best of all, it's 100% free. Sign up now at anchor.fm/new. That's anchor.fm/new to get started.